இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. இந்த நாளுக்குரிய செய்தி அநேகருடைய இருதயத்தை தொடர்பாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இயற்கையும் மனிதனும் என்ற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். நேச்சர் அண்ட் மேன். அநேக நேரங்களில் இந்த இயற்கை குறித்து நாம் அதிகமாக படித்திருக்கிறோம். அதே நேரத்தில் மனிதர்களை குறித்தும் நாம் படித்திருக்கிறோம். மனிதர்களை குறித்தும் இயற்கையை குறித்தும் நாம் படிப்பதற்கு அநேக படிப்புகள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த இரண்டு தரப்பையும் நாம் படிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது என்பது நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. வேதாகமத்தில் இயற்கை குறித்து வேதம் என்ன சொல்கின்றது, மனிதர்களை குறித்து வேதம் என்ன சொல்கின்றது என்பதை குறித்து நாம் இந்த நாளில் கூட பார்க்க இருக்கிறோம். யாத்திராகமும் 20 அதிகாரத்தில் நாம் ஓய்வு நாள் கற்பனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, 9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனாலும் குமாரத்தியானாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்கள் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இங்கே மனிதனை குறித்து வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மனிதனுக்கு அவன் கை கொள்ள வேண்டிய கற்பனை குறித்து சொல்கின்றது. அது என்ன கற்பனை என்று பார்க்கும் பொழுது, நீ 6 நாளும் வேலை செய்து உன்னுடைய கிரியையிலெல்லாம் முடிக்க வேண்டும், ஆனால் 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அந்த நாளிலே நீ ஓய்ந்திருக்க வேண்டும், அந்த நாளிலே உன்னை சிருஷ்டித்த கர்த்தரை நீ நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இது மனிதர்களை குறித்து வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே இயற்கை குறித்து என்ன சொல்கின்றது என்று நாம் பார்க்கலாம். 11வது வசனம், கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இங்கே 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இயற்கையை உண்டாக்கினது கர்த்தர், மனிதர்களையும் உண்டாக்கினது கர்த்தர். இயற்கையை உண்டாக்கின கர்த்தர் அவர் 6 நாளுக்குள்ளே இந்த இயற்கையை உருவாக்கி 7ஆம் நாளில் மனிதர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஓய்வு நாளை உருவாக்கினார் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இணைப்பை நம்மால் பார்க்க முடிகின்றது, அந்த ஒரு ஒற்றுமையை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதி காலகட்டத்திலே மனிதர்கள் இயற்கையோடு வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள், செடி கொடிகளோடு வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அவருடைய ஆகாரம், அவருடைய உணவு மரங்கள், செடிகள், கொட்டைகளாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் நாளடைவில் நாட்கள் ஆக ஆக, வருடங்கள் ஆக ஆக, யுகங்கள் மாற மாற மனிதர்கள் இயற்கையை விற்று தள்ளியே போய் கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றும் எத்தனை பேர்கள் இயற்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், மரம் செடிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த மரத்திலிருந்து விளையக்கூடிய அந்த கனியை நீங்களே அதை சாப்பிட்டு வருகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே மிக குறைவானவர்கள் என்றுதான் சொல்லலாம். அதிலும் நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை கிராமங்களில் வசிக்கக்கூடியவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள் தான் பயிரிட்டதை சாப்பிடுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் அதிலும் இந்த நகரப்புறத்திலே வாழக்கூடியவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் இயற்கையோடு வாழக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அரிதாகத்தான் இருக்கும். ஏனென்று பார்க்கும் பொழுது நகரங்களிலே கட்டிடங்களும் நிச்சயமாக அநேக வீடுகளும் கட்டப்பட்டு இருக்கிறதும் சாலைகள் கட்டப்பட்டு இருக்கிறதும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் மனிதர்கள் இயற்கையை விட்டு தள்ளியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் பார்க்கிறோம். ஆனால் மனிதனை குறித்தும் தேவனை குறித்தும் மனிதனை குறித்தும் இயற்கை குறித்தும் நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே மனிதனுடைய நல் வாழ்வுக்காகத்தான் இயற்கை பாடுபடுகின்றது. அதே போலதான் மனிதனுடைய நல் வாழ்க்கைக்காகத்தான் நம்மை சிருஷ்டித்த அந்த இறைவனும் பாடுபடுகின்றார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அழகாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகமானது, அழகாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த இயற்கையானது மனிதனுடைய கையிலே கொடுக்கப்பட்டது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் வாசிப்போம் என்றால் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நாம் பார்த்தோம். மனிதர்களும் இயற்கையும் நிச்சயமாகவே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த ஒரு ஒற்றுமையை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த 26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேற்றுமை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை, செடி கொடிகளை, சூரியனையும் சந்திரனையும் வெளிச்சத்தையும் வானத்தையும் சமுத்திரத்தையும் கர்த்தர் வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் மனிதர்களை தேவன் தம்முடைய சொந்த சாயலில் உருவாக்கினார், மனிதர்களை மண்ணினாலே உருவாக்கினார், அவர்களுக்கு தன்னுடைய சுவாச காற்றை கொடுத்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இயற்கையை காட்டிலும் விசேஷித்தமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்தான் மனிதர்கள். இயற்கையை காட்டிலும் விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்தான் நீங்களும் நானுமாக இருக்கிறோம். அப்படி என்றால் இன்று நம்முடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? நம்முடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்திருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மனுஷனை தம்முடைய சாயலாக உருவாக்கினார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி அவர் உருவாக்குவோமாக என்று சொன்ன கர்த்தர் மீண்டுமாக சொல்கின்றார், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள். நாம் இயற்கை குறித்து பார்க்கும் பொழுது 6 நாட்களில் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த இயற்கையை கர்த்தர் 6ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறார். அதாவது இதை பார்த்து கொள்ளுங்கள் என்று தரக்கூடிய அந்த ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் கர்த்தர் வைத்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது இயற்கையை காட்டிலும் மனிதர்கள் விசேஷித்தவர்கள் என்று ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2வது, மனிதனுடைய கையிலே ஆண்டவர் இயற்கையை கொடுத்த நிமித்தமாக மனிதன் சர்வத்திற்கும் அவன் ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்கின்றான் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இன்றைய தினத்திலே நாம் ஒரு 3 காரியங்களை மாத்திரமே நாம் படிக்க இருக்கிறோம். 1வது காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய கரங்களிலே கர்த்தர் இயற்கையை ஒப்பு கொடுத்தார். அதாவது இயற்கையை கண்காணிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார். ஆனால் கண்காணி ஆக இருக்க வேண்டிய மனிதன் இயற்கையை தன்னுடைய அடிமையாக நினைத்தான். நான் இன்னும் புரியபடி சொல்ல வேண்டும் என்றால் கேர் டேக்கர் பிகேம் த கண்ட்ரோலர். அதாவது பாதுகாக்க வேண்டிய பாதுகாவலன் அதை தன்னுடைய கரங்களினாலே பாதிக்கக்கூடியவனாக, கொலை செய்யக்கூடியவனாக மாறினான் என்று பார்க்கிறோம். ஆம், இந்த ஆதியாகமும் 1வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த இயற்கையை மனிதனுடைய கையிலே பாதுகாக்கும்படி கொடுத்தார். பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் மனிதன், அதை பாதுகாக்க வேண்டிய மனிதன் அதை பாதுகாக்க தவறி அதை தன்னுடைய கரங்களினாலே அழிக்கக்கூடியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமும் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இங்கே நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது வேதாகமம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் மனுஷனை கொண்டு வந்து அவர் சிருஷ்டித்த அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்து இதை பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும் என்று அவர்களை வைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு மனிதனை இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலனாய் உருவாக்கப்பட்ட மனிதன் அந்த இயற்கையை நாளடைவிலே அழிக்கக்கூடியவனாக மாறினான் என்று பார்க்கிறோம். இயற்கையை அழிக்கக்கூடிய இந்த அழிவு எப்பொழுதிருந்து துவங்கியது என்ற கேள்விக்கான பதில் ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுதே அந்த இயற்கையினுடைய அழிவு ஆரம்பமானது என்று நாம் பார்க்க முடிகின்றது. இதை குறித்து ஒரு வேதாகம ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தானோ ஆதாமுடைய கண்களுக்கு முன்பதாகவே பச்சை பசையாக இருந்தக்கூடிய அந்த இலையானது உதிர ஆரம்பித்தது என்று அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், நிச்சயமாகவே ஆதாம் பாவம் செய்த பொழுதுதான் அவனால் அந்த இயற்கையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்க முடிந்தது. முட்கள் வரக்கூடியதை அவனால் பார்க்க முடிகின்றது, இலைகள் உதிர்வதை அவனால் பார்க்க முடிந்தது, பூக்கள் உதிர்வதை பார்க்க முடிந்தது. இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆதாம் நிச்சயமாகவே இது என்னுடைய பாவத்து நிமித்தமாகத்தான் உண்டானது என்று அவன் நிச்சயமாகவே நினைத்திருப்பான். ஆம் பிரியமானவர்களே, இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்தார். ஆனால் பாதுகாவலனாக இருக்க வேண்டிய நாம் அதற்கு நாமே அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு ராட்சசனாக மாறிவிட்டோம் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று எல்லா காரியங்களும் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய அரசாங்க சட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அரசாங்கம் சட்டம் கூட என்ன சொல்கின்றது என்று பார்க்கும் பொழுது மிருகங்களை துன்பப்படுத்தக்கூடாது, செடி கொடிகளை மரங்களை சட்டத்தினுடைய அனுமதி இல்லாமல் வெட்டக்கூடாது என்ற சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம், ஏன் என்று பார்க்கும் பொழுது இன்று மனிதர்களால் அநேக மரங்கள் வெட்டப்பட்டு இருக்கின்றது, மனிதர்களால் அநேக மிருகங்கள் கொள்ளையாடப்பட்டு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆகையால் முதல் பாடம், பாதுகாவலனாக இருக்க வேண்டிய மனிதனை இயற்கைக்கு அழிக்க ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். இன்று உடைய கண்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு செடி வளர்கிறதா, உடைய கண்களுக்கு முன்பாக இயற்கையான சூழ்நிலை இருக்கிறதா, அதை நீங்கள் அழிக்க வேண்டாம், அதை நீங்கள் வளர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம், மனிதனை குறித்தும் இயற்கை குறித்தும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே மனிதனை சிருஷ்டித்து அங்கே வைத்தார் என்று பார்க்கிறோம். அவ்வாறு வைத்த ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது 16 வசனம், 2 அதிகாரம் 16 வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதனை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்கே வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுத்த கட்டளை அல்லது கற்பனை என்னவென்று பார்க்கும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்ன ஒரு காரியம், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், புசிக்கலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் அந்த கனியைத்தான் அவர்கள் பறித்து புசித்தார்கள் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது காரியம், 1000 நன்மை தரும் மரங்கள் இருந்தும் இல்லாத ஒன்றையே மனம் தேடியது. நம்முடைய வாழ்க்கையில் கூட 1000 அற்புதங்களை கர்த்தர் செய்திருப்பார், 1000 நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லையோ அதைத்தான் நாம் தேடுவோம், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். இங்கு ஆதாமை குறித்தும் ஏவாளை குறித்தும் பார்க்கும் பொழுது 1000 நன்மை தரும் மரங்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது, ஆனால் அதையெல்லாம் தேட வேண்டிய மனிதன் அதை விட்டுவிட்டு எதை தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ அதையே தேடினான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதையே மனிதன் செய்ய ஆரம்பித்தான், அதையே நாமும் செய்ய ஆரம்பித்தோம். 1000 நன்மை தரும் மரங்கள் என்று சொன்ன உடனே ஏதேன் தோட்டத்திலே ஒரு விசேஷித்த மரமும் வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அந்த மரத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். 3 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான், இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரைத்துவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது 1000 நன்மை தரும் மரங்கள் இருந்தன என்று பார்க்கிறோம். அதிலே ஒரு மரம்தான் நிச்சயமாக வேதம் சொல்லக்கூடிய அந்த ஒரு மரத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை தரும் மரம். ஜீவ விருட்சத்தின் கனி, அதாவது வேதம் சொல்கின்றது ஆதாம் ஏவாள் அதை பறித்து சாப்பிட்டு என்றென்றும் உயிரோடு இராதபடிக்கு அங்கே இருந்து துரத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நித்தியத்துக்கும் வாழ வேண்டும் என்றுதான் படைத்திருந்தார். ஆனால் அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு நன்மையான கனி ஜீவ விருட்சத்தின் கனி, அவருடைய கண்களுக்கு அந்த கனி தெம்படவில்லை, அதை அவர்கள் புசிக்கவில்லை என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அதை புசிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர்கள் மீண்டும் நிச்சயமாகவே பாவம் செய்யாதபடிக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்து சாப்பிடக்கூடாது என்று அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியே ஏற்றப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், என்று நம்முடைய வாழ்க்கையில் கூட 1000 நன்மை தரும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் நினைத்து பார்க்காமல் எது நம்மிடம் இல்லையோ அதையே தேடி தேடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, மூன்றாவது காரியம், இயற்கை குறித்தும் மனிதனை குறித்தும் நாம் படிக்கும் பொழுது இங்கே நாம் பார்க்கலாம். 3 அதிகாரத்திலே மனிதன் பாவம் செய்த நிமித்தமாக இயற்கை பாதிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 3 காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது பாவம் வந்ததால் பயம் வந்தது. நாம் வாசிக்கலாம், 3 அதிகாரத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு பயந்து ஒரு மரத்திலே மொழிந்து கொள்கின்றார் என்று பார்க்கிறோம். ஆகையால் பாவம் வந்ததால் பயம் வந்தது, பயம் வந்ததால் இயற்கை இறைவனானது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பயம் வந்ததினால் இயற்கை மனிதனுக்கு கடவுளாக மாறிவிட்டது. நாம் இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், இன்று அநேகர்கள் சூரியனை நமஸ்கரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அநேகர்கள் நீரை நமஸ்கரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அநேகர்கள் கல்லையும் மரங்களையும் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் என்று பார்க்கும் பொழுது இயற்கை மனிதனுக்கு இறைவனானது. எப்படி ஆனது என்று பார்க்கும் பொழுது சூரியனுடைய வெப்பத்தை அவர்களால் தாங்க முடியாமல் பயந்து போய் ஒளிந்து கொள்கின்றார்கள். அப்படி என்றால் சூரியன்தான் கடவுள், சூரியன்தான் பெரியவன் என்று சூரியனை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். ஜலம், ஜலத்தை கண்டு பயப்படுகின்றார்கள். ஜலத்தினால் நீரினால் நன்மைகள் வருகின்றது என்று நினைத்து அப்படி என்றால் அதுதான் கடவுள் என்று அதுக்கு பயந்து சேவிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் நாம் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் சுனாமியை பார்த்து பயப்படுகின்றார்கள், நிலநடுக்கத்தை பார்த்து பயப்படுகின்றார்கள், நெருப்பை பார்த்து பயப்படுகின்றார்கள், புயலை பார்த்து பயப்படுகின்றார்கள். இது அனைத்துமே இயற்கை தான். ஆனால் இந்த இயற்கையின் சீற்றங்களை பார்த்து மனிதன் பயப்பட ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது பாவம் வந்ததால் பயம் வந்தது, பயம் வந்ததால் இயற்கை இன்று மனிதனுக்கு இறைவனானது. இயற்கையை பார்த்து பயப்படக்கூடிய மனிதனாக இன்று மனிதன் மாறிவிட்டான் என்று பார்க்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கை இன்று எப்படி இருக்கின்றது? நாம் இயற்கையை பார்த்து பயப்படுகின்றோமா? கர்த்தர் இயற்கையை பாதுகாக்கும்படி நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்திருந்தார். ஆனால் இன்று அது நம்முடைக்கு மேலாக நாம் பயந்தது நிமித்தமாக இயற்கையை நம்முடைய தலைக்கு மேலாக வைத்து அதை வணங்கி கூடியவர்களாக அனைவர்கள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயற்கையை கர்த்தர் மனிதனுக்காக படைத்தார். ஆனால் இன்று மனிதன் அந்த இயற்கையை கொள்ளுகின்றார், அல்லது அந்த இயற்கையில் வரக்கூடிய நன்மை தரும் காரியங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறான், அல்லது அந்த இயற்கையை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறான். இந்த மூன்றில் நீங்கள் எந்த தரப்பில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள். தானியேல் 3 அதிகாரத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை இந்த ராஜா பார்த்து நீ வணங்கு, இந்த சிலையை வணங்கு, இல்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என்று சொன்னார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்ன ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும்போது, நீர் எங்களை கொலை செய்தால் செய்து விடுங்கள், ஆனால் நாங்கள் உங்களுடைய தேவர்களை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அது நிமித்தம் அவர்களை தூக்கி நெருப்பிலே போட்டார்கள், ஆனால் நெருப்பு அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை. ஆம் பிரியமானவர்கள்,
நம்புங்கள், கர்த்தரை தேடுங்கள், அவருக்காய் நிற்கும் பொழுது இயற்கை ஒன்றுமே உங்களை செய்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக செய்தியை கேட்ட அனைவரும் இயேசு நாமத்தினால் கேட்கிற எங்களுக்கு தான். ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.